நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கை அரசு அண்மையில் சில அமைப்புகள் மற்றும் தனி நபர்களை தடை செய்து வெளியிட்டுள்ள பட்டியலில் பல குளறுபடிகள் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் தெரிவிக்கும் கருத்துக்கள்.
அந்த பேர் பட்டியலிலே இருக்கின்ற ஒரு சிலர் இறந்திருக்கின்றார்கள். இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது, இப்பொழுது இங்கு குறிப்பாக இலங்கையிலே வாழ்கின்ற பலர் இலங்கையில் இருந்து கொண்டு அவர்கள் திருமணம் முடித்து குடும்பம் இங்கே இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
வட இலங்கையில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு வழங்கும் உதவிகள் போதிய அளவில் இல்லை என்று மாகாண அரசின் விவசாய அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்தவை.
வடக்கு மாகாணம் போரினால் பாதிக்கப்பட்டது என்ற வகையில் நிதியூட்டம் குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதிப்பின் தாக்கங்களை வடபகுதி மக்கள் ஏனைய பகுதிகளில் உள்ள மக்களை விட அதிகமாகவே உணர தள்ளப்பட்டிருக்கின்றார்கள்.
காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடும் பணி தீவிரமடைந்துள்ள விவரங்களும், தமிழ் திரையுலகின் வரலாறு குறித்த சிறப்பு தொடரின் 2வது பகுதியும், T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சில இறுதிக்கட்ட தகவல்களையும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசித்தளிப்போர் குமார் ராமலிங்கம், திருநாவுக்கரசு விக்னராஜா.
தெற்கு எகிப்தில் அரபு மற்றும் நுபியன் கும்பல்களுக்கு இடையே இடம்பெற்று வரும் மோதல்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. இதில் கடந்த 2 தினத்தில் மட்டும் 25 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அஸ்வான் நகரத்தில் மருத்துவமனை, பிணவரை, சுற்றுலா விடுதிகள், சந்த இடங்களில் துப்பாக்கிச் சமர் இடம்பெற்றதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நுபியர்களுக்கு சொந்தமான வீடுகளுக்கு அரபுக்கள் தீயிட்டு கொளுத்தியிருக்கின்றனர். போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். அமைதியை ஏற்படுத்தும் முகமாக சனிக்கிழமையன்று எகிப்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அங்கு சென்றிருந்தனர். சமரசம் ஏற்பட நடத்தப்பட்ட கூட்டம் ஆயுத சண்டையாக முடிவடைந்தது. இதில் 3 பேர் கொல்லப்பட்டனர்.
பிரான்சுக்கும் ருவாண்டாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவு விரிசல் மேலும் மோசடைந்திருக்கிறது. ருவாண்டாவில் சுமார் 8 லட்சம் பேர் பலியான இனப்படுகொலைகளுடைய 20வது ஆண்டு நினைவு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்ற நிலைமையில் இந்த உறவு நிலைமை மேலும் மோசமாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என பிரான்ஸ் எடுத்திருக்கின்ற முடிவை ஒரு நியாயமற்ற முடிவெனவும், மிதமிஞ்சிய பதில் நடவடிக்கை எனவும் ருவாண்டாவின் வெளியுறவு அமைச்சர் விமர்சித்திருக்கின்றார். ருவாண்டாவிலே நடந்த இனப்படுகொலைகளின் பொழுது டுட்சி இனத்தவர்களதும் ஹூட்டு இன மிதவாதிகளதும் கொலைகளில் பிரான்சுக்கும் பங்கிருந்தது என்ற குற்றச்சாட்டை ருவாண்டா அதிபர் போல் ககாமே மீண்டும் கிளப்பியதை அடுத்து இந்த நிகழ்ச்சிகளிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக பிரான்ஸ் சனிக்கிழமை அறிவித்திருந்தது.
வடக்கு நைஜீரியாவின் ஜம்ஃபாரா மாநிலத்தில் பாதுகாப்பு தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. தானியங்கி துப்பாக்கி வைத்திருந்த கும்பல் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 30 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர். கட்டிடங்களுக்கும் தீ வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஃபுலானி ஆயுததாரிகளே காரணம் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். நைஜீரியாவில் ஆங்காங்கே ஃபுலானி பிரிவு ஆடு மேய்ப்பாளர்களுக்கும் மற்ற பிரிவுகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கும் இடையே மோதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன.
காணாமல் போன மலேசியன் விமான சேவை விமானத்தை தேடுகின்ற கப்பல்களும் விமானங்களும் சமிச்சை துடிப்பை பிடித்திருக்கின்ற சீன கப்பல் இருக்கின்ற இந்து மாக்கடல் பகுதிக்கு திசை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதிக்கு போக இருக்கின்ற கப்பல்கள் ஏற்கனவே அங்கிருக்கின்ற சீன கப்பல் கொண்டிருக்கின்ற கருவிகளை விட மிக நவீனமான கருவிகளை கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. சீன கப்பல் கண்டறிந்த துடிப்பை மிக முக்கியமான ஊக்கம் தருகின்ற விஷயம் என்று தெரிவித்திருக்கின்ற ஆஸ்திரேலிய அதிகாரிகள் அதே சமயம் அதிகளவு எதிர்பார்ப்புகளுக்கும் கூடாது என்று எச்சரித்திருக்கின்றார்கள். காணாமல் போன விமானத்தினுடைய கருப்பு பெட்டியிலிருந்துதான் இந்த துடிப்பு சமிச்சை வந்தது என்பது இன்னமும் தெளிவாக திண்ணமாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. சுமார் 1 மாதம் முன்னர் அந்த விமானம் புறப்பட்ட மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடக்கின்ற பிரார்த்தனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களுடைய உறவினர்கள் சிலர் சென்றிருக்கின்றார்கள்.
ஆப்கானிஸ்தான் அதிபர் தேர்தலின் வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்று வருகின்றது. ஒரு சில இடங்களில் வாக்கு எண்ணும் பணி நிறைவடைந்துவிட்டது. எனினும் இன்னும் 1 வார காலத்திற்கு பின்னர் தான் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தேர்தலில் போட்டியிட்டவர்களில் ஒருவரும் 50% அதிகமான வாக்குகளை பெறாவிட்டால் 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு இடம்பெறும். போட்டியிட்ட 8 பேரில் ஒருவரும் முன்னணியில் இருப்பது போல தெரியவில்லை. தாலிபான்களின் அச்சுறுத்தலையும் மீறி தேர்தலில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வாக்களித்திருந்தனர். தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக இதுவரையில் 168 மனுக்களை தாங்கள் பெற்றிருப்பதாக ஆப்கானிஸ்தான் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது.
மேலும் ஒரு ஆப்கானிய செய்தி, ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியிலே ஆளில்லாத அமெரிக்க விமானங்கள் வெவ்வேறு தாக்குதல்கள் நடத்தியிருக்கின்றன. அந்த தாக்குதல்களில் குறைந்தது 13 தாலிபான் சந்தேக நபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஆப்கானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சனிக்கிழமை அன்று நடந்த 1வது தாக்குதலில் பாகிஸ்தான எல்லை கருகே இருக்கின்ற குனார் பிரதேசத்தினுடைய காசியாபாத் என்கின்ற பகுதியிலே 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் எனவும், கடந்த இரவு அமெரிக்க விமானங்கள் அதே பிரதேசத்தில் நடத்திய இரண்டாவது தாக்குதலில் 6 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்றும் ஆப்கான் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தில் அதிபர் தேர்தல் வாக்களிப்புகள் சனியன்று நடந்த பொழுது தலிபான் படையினர் பல தேர்தல் சாவடிகளிலே பல தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை தொடர்பான செய்திகள். இலங்கை அரசு கடந்த வெள்ளிக்கிழமை விடுதலை புலிகள் உட்பட சில அமைப்புகளையும் 400 மேற்பட்ட தனி நபர்களையும் தடை செய்து பிறப்பித்துள்ள உத்தரவில் பெரும் குளறுபடிகளும் பிழைகளும் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அந்த பட்டியலில் குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு சில அடிப்படை தவறுகள் உள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கை அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மற்றும் நபர்கள் தொடர்பான பட்டியலில் குளறுபடிகளும் குழப்பமும் இருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பி. அரியநேத்திரன் கூறுகின்றார்.
அதிலே குறிப்பாக 16 புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகள் தடை செய்யப்பட்டதாகவும் அதில இருக்கக்கூடிய நபர்களாக 425 பெயர் குறிப்பிடப்பட்ட பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுடன் தொடர்புகள் வைக்க முடியாது என்ற ஒரு பயங்கரமான ஒரு நிலையை இந்த வர்த்தமான 10 பத்திரிகையில் இலங்கை அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. அதைவிட இலங்கையில் வாழ்கின்றவர்கள் என்ற பெயர்களும் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே நாங்கள் பார்க்கின்ற போது அதிலே பல குழப்பகரமான நிலைகள் அதிலே தோன்றியிருக்கின்றது. அந்த பெயர் பட்டியலிலே இருக்கின்ற ஒரு சிலர் இறந்திருக்கின்றார்கள். இன்னும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது இப்பொழுது இங்கு குறிப்பாக இலங்கையிலே வாழ்கின்ற பலர் இலங்கையில் இருந்து கொண்டு அவர்கள் திருமணம் முடித்து குடும்பம் இங்கே இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பொது அரசாங்கத்தின் இலங்கை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தாங்கள் அமைப்பாளர்கள் என்று கூறிக்கொண்டு அரசியல் நடவடிக்கை மேற்கொள்கின்றவர்களின் பெயர்களும் அந்த பெயர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கின்றது. இன்னும் சிலர் ஆலய பரிபாலன சபைகளின் நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள பெயர்களும் அதிலே இருக்கின்றது. ஆகவே இந்த பொது சேவை செய்கின்றவர்களின் பெயர்களும் அதிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இது ஒரு பாரதூரமான ஒரு விடயமாக தன்னை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது
என்றும் தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பி. அரியநேத்திரன், உள்நாட்டில் வசிப்பவர்களின் பெயர்களும் அந்த பட்டியலில் இருப்பதால் அவர்களது உறவினர்கள் மற்றும் அறிமுகமானவர்கள் கூட ஒருவித கலக்கத்தில் இருப்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
வெளிநாட்டிலே வாழ்கின்றவர்களின் பெயர்களும் இருக்கு, உள்நாட்டிலே வாழ்கின்றவர்களின் பெயர்களும் இருக்கின்றது. ஆகவே இந்த உள்நாட்டிலே இருக்கின்றவர்களின் பெயர்களை அதிலே சேர்க்கப்பட்டதற்கு பிற்பாடு அந்த உறவினர்கள், நண்பர்கள், சாதாரண மக்கள் இப்பொழுது இங்கே வாழ்கின்றவர்களுடன் எவ்வாறு நாங்கள் இயல் வாழ்க்கையில் பழகுவது அல்லது அவர்களுடன் தாங்கள் தொடர்புகள் வைப்பதில் ஏதும் சந்தேகங்கள் ஏற்படுமா அல்லது அதில் ஏதும் பிரச்சனை வருமா என்கின்ற ஒரு சந்தேகம் இப்பொழுது எழுந்திருக்கின்றது. அந்த உள்நாட்டில் சமாதான காலத்தில் கூட இலங்கை அரசாங்கம் இவ்வாறான ஒரு பெயர் பட்டியலை வெளியிட்ட பிற்பாடு மீண்டும் மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய கலக்கமும் குழப்பமும் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கின்றது. மிகவும் அச்ச சூழ்நிலையிலே இப்பொழுது அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே இருக்கின்ற அந்த பெயர் பட்டியல் என்று பத்திரிகையிலே வெளியிட்டதற்கு பிற்பாடு பலர் அந்த பெயர்களை பார்த்துவிட்டு என்னிடம் அந்த குறிப்பிட்ட நபர்களின் பெயர்களை கூறி இவர்கள் இப்பொழுது இங்கிருக்கின்றார்கள், மட்டக்களப்பில் இருக்கின்றார்கள், ஆலய திருவிழாவிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம், மரண வீட்டுகளிலே கண்டிருக்கின்றோம், ஏன் இவர்களின் பெயர்களை இதிலே இடம் பிடித்திருக்கின்றது, இவர்கள் இவ்வாறு இப்படி பட்டவர்களாக கேள்வி கூட மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக அதிலே உறவினர்கள் அவளுடன் கலைப்பதற்கு தயங்குகின்றார்கள், அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. அதுபோன்று நண்பர்களும் அவளுடன் கலைப்பதற்கான அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இயல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை தொழில் வாய்ப்பு வழங்குவதற்கு கூட அந்த தொழில் வழங்குபவர்கள் கூட இவர்களை தொழிலெடுக்க கொடுப்பதற்கு கூட தயக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் ஒரு உள ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய நிலையும் இந்த பெயர் பட்டியலில் உள்வாங்கப்பட்டதன் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை முழுமையாக இந்த பெயர் பட்டியலை நாங்கள் பார்க்கின்ற போது திட்டமிட்டு மக்களுடன் அவர்களின் இயல்பு வாழ்க்கை வாழாமல் தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இது ஒரு கலக்கத்தையும் ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கியிருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் பி. அரியநேத்திரன்.
நமது மட்டக்களப்பு மாவட்ட செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்தி குறிப்பு அது. இலங்கையின் பல பகுதிகளில் கடும் வறட்சி நிலவும் சூழலில் மற்ற மாகாணங்களை விட வடமாகாணம் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை குடிநீர் விநியோகத்துக்கென மத்திய அரசு வழங்கும் நிதி போதாது என்றும் வடமாகாண அரசு கூறுகின்றது. மேலதிக விவரங்களுடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கையின் பல பகுதிகளில் கடும் வறட்சி நிலவுவதாக காலநிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது. வடமாகாணத்தில் வவுனியாவில் 40 டிகிரி வெப்பம் பதிவாகி இருப்பதாக காலநிலை அவதான நிலையத்தின் பணிப்பாளர் எஸ் ஆர் ஜெயசேகர் அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த வருடம் பல விவசாய மாவட்டங்கள் கூடுதலான வறட்சியை எதிர்நோக்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வவுனியா, மன்னார், அனுராதபுரம், பொலனறுவை, கூர்நாகலை, புத்தளம், மொனராகலை ஆகிய மாவட்டங்கள் வறட்சியினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை இலங்கையின் வடக்கு கிழக்கு உட்பட பல இடங்களில் இம்மாதம் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் சூரியன் கடும் வெப்பத்துடன் உச்சம் கொண்டிருக்கும் என்று காலநிலை அவதான நிலையத்தின் பணிப்பாளர் ஜாசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய வறட்சி காரணமாக வடமாகாணத்தில் உள்ள 5 மாவட்டங்களிலும் விவசாயம் ஸ்தம்பித நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழக பூகோள பிரிவு பேராசிரியர் எஸ் ஆண்டனி நோபட் அவர்கள் கூறியிருக்கின்றார். பூகோளம் வெப்பமடைவதாலும் சூரியனிலிருந்து திடீரென வெப்ப ஒளிவட்டம் தோன்றி வெப்பத்தை அதிக அளவில் வெளியிட்டிருப்பதனாலும் கூடிய வெப்ப நிலைமை அடுத்த சில வருடங்களுக்கு தொடர்ந்து நிலவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். வடபகுதியில் நிலைமை எப்படி இருக்கின்றது என்று வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன் அவர்களிடம் கேட்டேன்.
இந்த வறட்சியால் ஒரு புறம் உணவு உற்பத்தி குறிப்பாக நெல் விளைச்சல் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு மாகாணம் போரினால் பாதிக்கப்பட்டது என்ற வகையில் உட்கட்டுமான பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிதி ஊட்டம் குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதிப்பின் தாக்கங்களை வடபகுதி மக்கள் ஏனைய பகுதிகளில் உள்ள மக்களை விட அதிகமாகவே உணர தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வடக்கில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 91,000 ஹெக்டேர் நிலப்பரப்பளவில் நாங்கள் நெற் செய்கைக்கு திட்டமிட்டிருந்தோம். ஆனால் வறட்சி காரணமாக இதில் 64,000 ஹெக்டேரில் தான் எங்களால் நெல்லை பயிரிட முடிந்தது. பயிரிட்ட நெல் கூட நீரின்மை காரணமாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட அரைவாசி அளவான நெல் உற்பத்தி தான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. சிறுபோகம் கூட இப்பொழுது தண்ணீர் இல்லாததன் காரணமாக மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது.
குடிநீர் நிலைமை எப்படி இருக்கிறது வடக்கில்?
தீவகங்களில் நெடுந்தீவு, பூநகரி, தட்டுவன்கொட்டி போன்ற பல இடங்களில் குடிநீருக்கான தட்டுப்பாடு அதிகமாக வந்து உணரப்படக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு மாகாண சபையை உருவாக்கி 6 மாதங்களே ஆகி இருக்கக்கூடிய நிலையில் பாரிய இயற்கை அனர்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு நாங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதனை எதிர்கொள்ளுவதற்கு அனர்த்த முகாமைத்துவ பகுதி மத்திய அரசினுடையது மாவட்டங்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. உண்மையில் இந்த அளவு போதாது என்பது என்னுடைய கருத்து. இதுவரைக்கும் எந்த வகையான திட்டங்களை நாங்கள் அமல்படுத்தப் போகின்றோம் என்று சொல்லியோ அல்லது எங்களுடன் இணைந்து செயற்படுத்த போகின்றோமோ என்று சொல்லியோ அவர்கள் எந்த விதமான கருத்துக்களையும் கலந்துரையாடல்களையும் இதுவரையில் எங்களுடன் மேற்கொள்ளவில்லை. நாங்கள் பல தடவை யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற அரச அதிபரை, பல்வேறு திணைக்களங்களை சேர்ந்தவர்களையும் ஒரு பொது இடத்தில் சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்தோம். அவர் எங்களுக்கு இது 4-3 தடவை அந்த நேரங்களை தந்தும் கூட அதற்கு முதல் நாள் அதை ரத்து செய்து விடுவார், தனக்கு அவசரமான வேறு வேலைகள் இருக்கின்றதாக. இதனால் எங்களுக்கு பல்வேறு வகையான இடர்பாடுகள் வந்திருக்கின்றன. இது அவர்கள் எங்களுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துகின்றார்கள் என்றுதான் நான் இதனை சொல்ல விரும்புகின்றேன். அதனால் தான் இந்த நீர் விநியோகம் கூட அல்லது இந்த வறட்சியை நாங்கள் எதிர்கொள்ளுகின்றதற்கு அவர்கள் எங்களுடன் சேர்ந்து இணைந்து வேலை திட்டங்களில் பங்கேற்பதுதான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும்
என்றார் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள்.
பவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து பன்னாட்டு செய்தி குறிப்புகள். காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்துக்கான தேடுதல் பணிகளை வழி நடத்துகின்ற ஆஸ்திரேலிய அதிகாரிகள் சீன கப்பல் ஒன்று 2 முறை சமிக்ஞை ஒலியை கேட்டிருந்த இடத்திற்கு தேடலில் ஈடுபட்டுள்ள கப்பல்களையும் விமானங்களையும் திசை திருப்பியுள்ளதாக கூறுகின்றார்கள் என்பதை ஏற்கனவே செய்தி அறிக்கை கேட்டோம். இதுகுறித்த கூடுதல் பிபிசி தகவல்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற தேடுதல் பணி ஒருங்கிணைப்பு மையத்தைச் சேர்ந்த அதிகாரியான ஆங்கஸ் ஹூஸ்டன் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற கப்பல்களும் விமானங்களும் திசை திருப்பப்பட்டிருப்பது பற்றி தகவல் வழங்கினார்.
This morning we were contacted by the Chinese authorities and advised that Haishwin 01 had late yesterday afternoon redetected the signals for 90 seconds within just 2 kilometers of the original detection.
இன்று மாலை சீன அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டு ஹைக்ஸுன் 01 என்ற கப்பல் கடலுக்கடியிலிருந்து வந்த அந்த சமிக்ஞையை மீண்டும் கேட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த முறை 90 வினாடிகளுக்கு அந்த சமிக்ஞை கேட்டதாகவும் முதலில் கேட்டிருந்த இடத்துக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இப்போது கேட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் இது ஒரு ஊக்கம் தருகின்ற முக்கியமான முன்னேற்றம். ஆகவேதான் ஆஸ்திரேலிய விமானப்படையின் விமானங்களையும் கப்பல்களையும் சீன கப்பல் சமிக்கை கேட்ட அந்த இடத்துக்கு அனுப்பி அது சம்பந்தமாக கூடுதலாக ஆராய இருக்கிறோம் என்றார் ஆங்கஸ் ஹோஸ்டன். சீன கப்பலில் இருந்த கருவிகளை காட்டிலும் நவீனமான கருவிகள் தற்போது அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய கப்பல்களில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் அந்த சமிக்ஞை காணாமல் போன விமானத்தின் பதிவு கருவியிலிருந்துதான் வந்ததா என தற்போதைக்கு கூறுவதற்கு இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட டோக்கியோ சென்றிருக்கின்ற ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட் விமானத்தின் பிளாக் பாக்ஸ் கிடைத்து விட்டதாக நாம் அவசரப்பட்டு விடக்கூடாது என்று எச்சரித்தார்.
The point I make is that we are hopeful but by no means certain. This is the most difficult search in human history. We are searching for
ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஆனாலும் விமானத்தின் பிளாக் பாக்ஸிலிருந்துதான் அந்த சமிக்ஞை வந்திருக்கிறது என்று நிச்சயமாக கூற முடியாது. சரித்திரத்தில் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு தேடுதல் நடவடிக்கை இது. ஆழமான கடலுக்கு அடியில் கிடக்கின்ற ஒரு விமானத்தை நாம் தேடுகிறோம். மிகப்பெரிய பரப்பிலே தேட வேண்டியிருக்கிறது. எனவே இது மிகவும் கஷ்டமான ஒரு வேலை. மிகச்சிறந்த நிபுணர்களையும் தொழில்நுட்பத்தையும் நாம் இதில் ஈடுபடுத்தி இருக்கிறோம். ஆனாலும் கூட அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது என்றார் பிரதமர் டோனி அபாட். இதேவேளை பெர்த் நகருக்கு மேற்கில் இருக்கின்ற வேறொரு கடற்பரப்பில் தண்ணீர் கடியிலிருந்து மூன்றாவதாக வேறொரு ஒளிச்சமிக்கையை கேட்டதாக ஆஸ்திரேலிய கடற்படை கப்பல் ஒன்று கூறுகிறது. விமானத்துடைய பிளாக் பாக்ஸ் பதிவு கருவியின் மின்கலங்கள் விரைவில் தீர்ந்துவிடும் என்பதனால் அதனை அதற்குள் மிக அவசரமாக தேட வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது.
பிபிசியின் செய்திக்குறிப்பினை தமிழில் தந்தவர் சாதாத். கினியா மற்றும் லைபீரியா போன்ற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் மிகவும் மோசமான ஆட்கொல்லி வைரஸ்களில் ஒன்றான இபோலா மீண்டும் வேகமாக பரவி வருகின்றது. 80க்கும் அதிகமானவர்கள் இருவரை அந்த நோயினால் அங்கு பலியாகியுள்ளார்கள். இதன் பாதிப்பு குறித்து பிபிசியின் மைக் உல்ரிட்ஜ் அவர்களின் செய்திக்குறிப்பு தமிழில் சீவகன்.
மேற்காப்பிரிக்காவில் தற்பொழுது ஆட்கொல்லி இபோலா வைரஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மோசமாக பரவி வருவதாக பிரான்ஸை தளமாக கொண்ட MSF எனப்படுகின்ற எல்லைகளற்ற மருத்துவர்களுக்கான அமைப்பு கூறியிருக்கின்றது. கினியாவில் இதுவரை 80 பேரும் லைபீரியாவில் 4 பேரும் பலியாகியிருக்கின்றார்கள். உலகில் மிகவும் கொடூரமான ஆட்கொல்லி வைரசுகளில் ஒன்றான இபோலா தற்பொழுது முதல் தடவையாக மேற்காப்பிரிக்காவில் பரவுகின்றது. தான் தொற்றியவர்களில் 90% இது கொன்றுவிடக்கூடும். இதனால் அது தொற்றிய நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்குகின்ற சுகாதார பணியாளர்கள் கூட முழுமையான பாதுகாப்பு உடைகளை அணிந்தாக வேண்டும். கினியாவுக்கு மேலதிக விநியோகங்களையும் மேலும் உதவியாட்களையும் உலக சுகாதார நிறுவனம் அனுப்பியிருக்கின்றது. நோய் மேலும் பரவுவதை தடுப்பதற்கும் ஏற்கனவே தொற்றியவர்களை கண்டுபிடிப்பதற்குமே முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது.
Ebola outbreaks are always of very high concern. Ebola outbreaks can never be considered under control.
இபோலா வைரஸ் தொற்றுவது எப்பொழுதும் பெரிய கவலைக்குரிய விஷயமாகவே இருக்கின்றது. கடைசியாக ஒருவருக்கு தொற்றி 42 வரை இது இனிமேல் தொற்றுவது கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது என்று எவரும் எண்ணிவிட முடியாது என்றார் உலக சுகாதார நிறுவனத்தைச் சேர்ந்த கிரகரி ஹார்ட். 1990களில் காங்கோ ஜனநாயக குடியரசில் கிக்விட்டில் இபோலா தொற்றியதில் 200 அதிகமானோர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு 20 முன்னதாக அதே நாட்டிலும் சூடானிலும் அது முதல் தடவையாக தென்பட்டது. இரத்தம் மற்றும் ஏனைய உடற்திரவங்களின் நெருக்கமான தொடர்பு மூலம் இந்த வைரஸ் தொற்றுகின்றது. மனிதன் மற்றும் பழந்தின்னி வவ்வார்கள் போன்ற மிருகங்களால் அது தொற்றுகின்றது. பாதிக்கப்படும் நாடு எந்த அளவுக்கு வறுமையாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு சவால்கள் அதிகமாக காணப்படும். ஆனால் இங்கு இபோலா பரவலுக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிகரித்து வருகின்ற அதேவேளை மக்களும் பதட்டமடையாமல் இருக்க வேண்டும் என்று அந்த நாட்டின் அதிபர் மக்களை கோரியிருக்கின்றார்.
பிபிசியின் மைக் உல்ரிஜின் செய்திக்குறிப்பு தமிழில் சீவகன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாகரிக கோமாளிகள் தமிழ்த்துறையில் நகைச்சுவையின் வரலாறு குறித்த தொடர் 2 பகுதி தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். மௌனப்படங்கள் பேசத் தொடங்கிய பின்னர் திரையில் கதாபாத்திரங்கள் பேச வேண்டியதாயிற்று. கனமான வசனங்கள் எழுதப்பட்டன. ஏற்ற இறக்கங்களோடு கதாபாத்திரங்கள் பேசத் தொடங்கினார்கள். அந்த வகையில் சார்லி சாப்ளின் நடித்த ட்ராம்ப் என்ற படமும் பேசும் படமாக வெளியாயிற்று. 1931 தமிழில் காளிதாஸ் என்ற பேசும் படம் வெளியானது. TP ராஜலட்சுமி நடித்த படம். மக்கள் வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்க சேட்டைகளின் காலம் முடிந்துவிட்டது. இனி வசனங்களின் மூலமும் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதை நடிகர்கள் உணர்ந்தார்கள். அந்த நிலையில்தான் புயலென புதிய கருத்துக்களோடு நுழைந்தார் ஒரு நாகரிகம். திரைப்பட ஆய்வாளர் அரந்தை மணியன் திரையில் நகைச்சுவையின் ஆரம்ப காலத்தை விளக்குகிறார்.
அவர் தான் முத முதல்ல 1935 மேனகாங்கிற படம், முதல் 4 ஆண்டுகள் பற்றி சரியான விவரங்கள் தெரியவில்லை. பிரபலமான நாடகங்களை அப்படியே, அதாவது புராண நாடகங்கள், சரித்திர நாடகங்கள், கிராமிய கதைகள் கொண்ட நாடகங்களை அப்படியே திரைப்படமாக்கியிருக்காங்க. நாடகங்களில் பஃபூன் வேடம் போட்டவர்கள் திரையுலகத்திலும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. தேவுடு ஐயர் என்பவர் முதன் முதலாக நாடகங்களில் பஃபூன் வேடம் போட்டவர், தமிழில் படங்களிலும் நடித்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஆனால் முழு விவரங்கள் கிடைக்கவில்லை. 1935 முதன்முறையாக 3 சமூக படங்கள் வெளிவந்தன. மேனகா, ராஜாம்பாள், டம்பாச்சாரி என்று 3 தமிழ் படங்கள். அந்த மேனகா படத்தில் அறிமுகமானவர் கலைவாளர் NS கிருஷ்ணன் அவர்கள். மேனகா நாடகம், அந்த நாடகத்தை அப்படியே திரைப்படமாக்கினாங்க. ராஜா சாண்டோ என்பவர் இயக்கியிருந்தார். அதில் நாடகத்தில் தான் வகித்த அதே பாத்திரத்தை கலைவாணர் அவர்கள் நடித்து நகைச்சுவை காட்சிகளை அதில் சொல்லியிருந்தார். அவர் தான் தமிழ் திரையுலகின் முதல் நகைச்சுவை நடிகர் என்று நாம் சொல்லலாம். அதே ஆண்டில் 1935 ஒரு புராண படத்தில் இன்னொரு நகைச்சுவை நடிகரும் அறிமுகமானார், சுப்பிரமணிய மோலியார் என்று. அதிகம் பேருக்கு தெரியாத செய்தி அது. அவர் 2வது நகைச்சுவை நடிகர் என்று சொல்லலாம்.
கலைவாணர் NS கிருஷ்ணன் பிறந்தது நாகர்கோயிலில். இளம் வயதிலேயே பாய்ஸ் நாடகக் குழுவில் சேர்ந்து நடித்து வந்தார். பின்னர் TKS சகோதரர்களின் நாடகக் குழுவிலும் நடித்து வந்தார். 1935 திரைப்படங்களில் நடிக்க தொடங்கி 1959 வரையில் தொடர்ந்து நடித்து வந்தார். அவர் நடித்த முதல் திரைப்படம் சதி லீலாவதி, MGRக்கும் அதுதான் முதல் படம். ஆனால் அவர் நடித்து முதலில் வெளியான படம் மேனகா. கலைவாணர் TKS குழுவில் நாடகங்களில் நடித்ததால் அந்த குழுவின் நாடகங்கள் நல்ல வசூலை அள்ளித்தந்தன.
என்ன ஆச்சரியம், தெரிஞ்சுக்கிட்டோமே ஆச்சரியமா இருக்கா? நீங்க எல்லாம் எந்த ஒரு மறதே, உங்க பேரு கனிகாகலம், என்ன ஆச்சரியம். உங்க பேரு நடராஜன், என்ன ஆச்சரியம். உங்க பேரோ இஞ்சிப்பத்தன், என்ன ஆச்சரியம். நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? எங்க வஞ்சிப்பத்தன் மகளுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக உங்களை கூட்டிட்டு போக வந்தோம். ஆரம் அதுக்கு நாயலத்துக்கு வைத்தியம் பார்க்க. ஐயோ, எனக்கு வைத்தியம் கீத்தியம் ஒண்ணும் தெரியாத. என்ன தெரியாதா? என்ன அதட்டுற? நீ வைத்தியனா இல்லையா? என்ன அதட்டுறைய? இல்ல இல்லையா? என்னப்பா அடிக்கிற? ஐயோ ஐயோ, நான் வைத்தியம் இல்லையே. ஆமா ஆமா, நான் வைத்தியம் வைத்தியம் வைத்தியம்.
இந்த காட்சியில் அவர் நடிப்பு சிரிப்பூட்டுவதாக கூட இல்லை. பிற்காலத்தில் கலைவாணர் ஏற்கும் பாத்திரங்கள் மற்றவர்களை விட உயர்ந்ததாக இருக்கும், அறிவு கூறுவதாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை. பிறரிடம் அடி உதவி வாங்குவது போல கூட அவர் நடித்தார். இப்பொழுது செந்திலை போல, வடிவேலுவை போல. மௌனப்படம் மாறி பேசும் படமான பிறகு வசனங்களுக்கு முக்கியத்துவம் ஏற்பட்டதை புரிந்து கொண்டு அதை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டவர் NS கிருஷ்ணன் அவர்கள். அவருடைய காமெடி கருத்துள்ள காமெடி என்று மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அங்க நெளிவுச் சேட்டைகளை அவர் என்றுமே பயன்படுத்தியதில்லை. அவர் வசனங்கள் மூலமாக மட்டுமே சிரிக்க வைத்தார். இன்று நகைச்சுவை நடிப்பிற்கு முக்கியமான அங்கமாக தேவையாக கருதப்படும் டைமிங், படக்கென்று பேசுகின்ற வார்த்தை ஜாலங்களை கூட அவரிடம் காண முடியாது. சொல்லப்போனால் வசனங்களை கூட விரைந்து பேச மாட்டார். இன்றைய காமெடியுடன் ஒப்பிடும் பொழுது அவர் பேசுவது சற்று இழுவையாக கூட இருக்கும்.
தண்டகாரண்யத்துல
ரிஷிகள் தொந்தரவு சகிக்க முடியல, போய் எல்லாரையும் தொலைச்சு போட்டு இப்பதான் வர்றேன்.
சாமி, நீங்க போனாலும் போனீங்க. அப்புறம்
அப்புறம் என்ன இந்த ருக்மணியிடம் அதெல்லாம் முடியுமா?
ருக்மணியானி
என்ன சுவாமி, அதுக்குள்ள மறந்துட்டீங்க.
இல்ல இல்ல இல்ல
சாமி, உங்க சக்கராயுதம் எங்க? என்ன சுவாமி?
என்ன
சக்கராயுதம்?
ஐயோ
எங்க சொல்லுங்க.
அதுதானே, யாரையோ சம்மாரம் பண்ண வேணும்னு பரமசிவன் கேட்டாரு, இறைவன் கொடுத்துருக்கேன்.
அப்போது புகழ்பெற்று விளங்கிய புராண கதைகள், இதிகாசங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாடகங்களும் திரைப்படங்களும் அமைந்திருந்தன. அந்த காலத்தில் வேண்டுமானால் இந்த காட்சி சிரிப்பூட்டுவதாக இருந்திருக்கலாம். இப்பொழுது சிரிப்பு வருமா என்பது சந்தேகமே. என் எஸ் கிருஷ்ணன் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த பொழுது தான் நடிக்கும் காட்சிகளை தானே அமைத்துக் கொள்வார். அதற்கான வசனங்களையும் தானே எழுதி கொள்வார். அவர் நடித்து வந்த டி கே எஸ் சகோதரர்களின் நாடகம் ஒன்றுக்கு வசூல் குறைந்த பொழுது தனியாக நகைச்சுவை காட்சிகளை சேர்த்து நாடகம் நடத்தினார். உடனே வசூல் அள்ளி கொட்டியது. அவர் நடிப்பில் செயற்கைத்தன்மை இருக்காது, ஏனென்றால் அவர் மிக இயல்பான நடிகர் என்கிறார். நகைச்சுவைக்கென்று தனியான ஒரு பாணியை உருவாக்கி கொண்டிருக்கும் சோ ராமசாமி அவர்கள்.
இப்போ கூட என் எஸ் கிருஷ்ணனுடைய டிவியில் பார்த்தோம்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குன்றேன். அவர் எடுத்த எஃபர்ட், பெரிய எஃபர்ட், ஒரு டீமை வச்சு ஒர்க் பண்ணி தன்னுடைய சீன்ஸை அதை பர்ஃபெக்ட் பண்ணிட்டு ஹி வென்ட் டு த ஃப்ளோர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு டீமே அதுக்கு வேண்டியும் ஒர்க் பண்ணோம் அது அந்த ஸ்கிரிப்ட். பட் அவர் அதை டெலிவர் பண்ணிச்ச சினிமா அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாக்க அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. அது அவருடைய கிஃப்ட். அது
என் எஸ் கிருஷ்ணன் சில சமயங்களில் சிரிப்பூட்டுவதற்காக சில அர்த்தமற்ற வினோத ஓசைகளை கொண்டு பாடுவது உண்டு. இந்த பாணியை பிற்காலத்தில் தேங்காய் சீனிவாசன், சின்ன ஜெயந்த், வடிவேலு போன்ற நகைச்சுவை நடிகர்கள் மட்டுமின்றி சில கதாநாயக நடிகர்களும் பின்பற்றியது உண்டு. நாகரிக கோமாளிகள் தொடரின் இரண்டாவது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இலங்கை இந்திய அணிகளுக்கிடையே வங்கதேசத்தில் மிகவும் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதில் இரண்டாவதாக ஆடி வரும் இலங்கை அணி இப்பொழுது சூழலில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 83 ஓட்டங்களை பெற்றுள்ளார்கள். அவர்கள் வெற்றி பெற இன்னும் தேவை 48 ஓட்டங்கள், இருக்கும் பந்துகள் 37. இதுவரை இந்த போட்டியை வெற்றி பெற்றாத இலங்கை அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றுமா, அல்லது முதலாவது T20 உலகக்கோப்பையை வென்ற இந்தியா மீண்டும் இந்த கோப்பையை கைப்பற்றுமா என்பதே இப்பொழுது உள்ள கேள்வி. இந்த போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி தமது 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 130 ஓட்டங்களை எடுத்தார்கள். ரோஹித் சர்மா 29 ஓட்டங்களும், அஜய் ரஹானே 3 ஓட்டங்களும் துவக்க ஆட்டக்காரர்களாக வந்து சேர்த்தார்கள். பின்னர் அதிரடியாக ஆடிய அணியின் துணைத் தலைவர் விராட் கோலி 58 பந்துகளில் 77 ஓட்டங்களை எடுத்தார். அதில் 4 பவுண்டரிகளும் 5 பவுண்டரிகளும் 4 சிக்சர்களும் அடங்கும். யுவராஜ் 11 ஓட்டங்களை எடுத்தார். பின்னர் அணியின் தலைவர் தோனி 4 ஓட்டங்கள் எடுத்த நிலையில் இந்திய அணி 130 ஓட்டங்களை எடுத்தது. 131 ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றலாம் என்கின்ற இலக்குடன் இலங்கை அணி ஆடி வருகின்றது. துவக்க ஆட்டக்காரர்கள் குஷால் பெரேரா மற்றும் தில்ஷான் இருவரும் சொற்ப ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார்கள். குஷால் பெரேரா எடுத்த ஓட்டங்கள் 5, தில்ஷான் எடுத்தார் 18 ஓட்டங்கள். மகேலா ஜெயவர்தன ஆடும் தனது கடைசி T20 20 போட்டியில் 24 பந்துகளில் 24 ஓட்டங்களை எடுத்தார். இப்பொழுது குமார் சங்கக்கார 25 ஓட்டங்களுடனும் திசர பெரேரா ஒரு ஓட்டத்துடனும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் 36 பந்துகளில் 46 ஓட்டங்கள் இலங்கை எடுத்தால் கோப்பை அவர்களுக்கு, வெற்றி இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.